நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், தமிழகத்தில் இன்னும் முற்றாக மழை நிற்கவில்லை, மேலும் மழை இருக்கக்கூடும் என்ற தகவல்கள் வந்துள்ள நிலையில் சென்னையில் இன்றுள்ள நிலை குறித்த தகவல்கள்.
அங்கே தண்ணி நிற்குது, எங்கெங்கேயோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணியும் யாரும் வரல. அதனால் பொதுமக்கள் நாங்களே சேர்ந்து க்ளீன் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கோம். அதான் வந்துருக்கோம்.
பொதுமக்கள் தான் குத்தினு வரோம். கார்ப்பரேஷன்லேருந்து ஒருத்தர் சப்போர்ட் வரல.
கார்ப்பரேஷனில் கேட்டால் எல்லாம் லீவுன்றாங்க சார்.
தமிழகம் போலவே புதுச்சேரியிலும் மழையின் பாதிப்பு மிகவும் கடுமையாக உள்ளது தொடர்பிலான செய்திகள்.
என்ன சொல்ல போனா, பாண்டிச்சேரி பக்கத்துல கடல் ஒட்டி இருக்கிறோம் நம்ம. இந்த ட்ரைனேஜ் ப்ராப்பரா இருந்தா ஈஸியா எவ்வளவு தண்ணி வேணாலும் கடல் வாங்கும். சும்மா வந்து அப்பங்க வந்து ஓட்டு கேட்கறதுன்னா, நாலு பேர் வந்து மழை நேரில் வந்து கோட்டு போட்டுட்டு கொடை புடிச்சிட்டு வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டா சரியா போச்சா?
கிரிக்கெட் விளையாட்டுக்கு பெரும் ஆதரவு அளிக்கும் சென்னை நகரம் தத்தளிக்கும் பொழுது அந்த விளையாட்டுடன் ஈடுபட்டுள்ளவர்கள் நகருக்கு உதவ முன்வராதது ஏன் என்பது குறித்த ஒரு பேட்டி. நேயர் நேரம் இன்ன பிற செய்திகள் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் விமல் சொக்கநாதன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் கடந்த புதன்கிழமை 14 பேரின் உயிரை பழிவாங்கிய கொலை சம்பவம் அமெரிக்க மக்களை பயமுறுத்திவிட மாட்டாது என்று அதிபர் ஒபாமா கூறியிருக்கிறார். வார வாரம் நாட்டு மக்களுக்கு அதிபர் ஆற்றி வரும் வானொலி உரையில் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது. கலிபோர்னியாவின் சான் பெர்டினோவில் இந்த கொலை சம்பவங்களை நடத்திய கணவனும் மனைவியும் பயங்கரவாத சம்பவத்தை நடத்தும் அளவுக்கு தீவிரவாதம் ஊட்டப்பட்டிருக்கலாம் என்றும் அதிபர் ஒபாமா கருத்து தெரிவித்தார். இந்த சம்பவத்தை தமது இயக்க ஆதரவாளர்கள் தான் நடத்தினார்கள் என்று IS வன்மைவாத இயக்கம் வானொலி செய்தி ஒன்றில் அறிவித்திருக்கிறது. ஆனாலும் இந்த வன்முறை சம்பவத்தை திட்டமிடுவதிலோ அல்லது இந்த தம்பதிகள் சயத் ரிஸ்வான் ஃபரூக் மற்றும் அவருடைய மனைவி டஸ்மின் மாலிக் ஆகியோரோடு நேரடி தொடர்புகளை பேணுவதிலோ தாங்கள் சம்பந்தப்பட்டிருந்ததாக IS குழுவின் வானொலி செய்தியில் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை.
கலிபோர்னியாவில் இடம்பெற்ற துப்பாக்கி தாக்குதலில் படையினர் பயன்படுத்தும் வகை துப்பாக்கிகளை பயன்படுத்தியுள்ளமை அமெரிக்காவில் ஆபத்தானவர்களின் கைகளில் துப்பாக்கிகள் கிடைப்பது மிகவும் சுலபமானது என்பதை நினைவுபடுத்தும் துக்ககரமான விஷயத்தை நினைவுபடுத்துவதாக அதிபர் ஒபாமா தெரிவித்தார். கலிபோர்னியா சூட்டுச் சம்பவத்தை தொடர்ந்து நியூயார்க் டைம்ஸ் ஒரு நூற்றாண்டில் முதல் தடவையாக முதல் பக்கத்தில் ஆசிரியர் தலையங்கத்தை பிரசுரித்துள்ளது. ஆசிரியர் தன் கருத்தை வெளியிடும் அந்த பகுதியில், பெரிய தொற்று நோய் போல பரவியிருக்கும் துப்பாக்கி கலாச்சாரத்தை அமெரிக்காவில் முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் இப்படியான ஆயுதங்கள் கிடைப்பதை தடை செய்ய வேண்டுமெனவும் கோரியுள்ளது.
பூமி வெப்பமடைவதை தடுக்கும் பன்னாட்டு உடன்படிக்கை ஒன்றுக்கான ஆரம்பகட்ட நகல் உடன்படிக்கை பாரிஸ் நகரில் நடந்து வரும் மேல்நிலை மாநாட்டு பிரதிநிதிகளால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கொன்று முரணான பிரதிநிதிகள் இந்த நகரிலும் காணப்படுவதாக தெரிகிறது. மிக முக்கியமான அரசியல் விஷயங்கள் இன்னும் தீர்க்கப்படாவிட்டாலும் கூட உடன்படிக்கை ஒன்றை உருவாக்க பிரதிநிதிகள் உறுதியாக இருப்பதைத்தான் இது காட்டுவதாக பிரெஞ்சு பிரதிநிதி தெரிவித்தார். இந்த நகல் உடன்படிக்கையை அடுத்த வாரம் விவாதிக்க இருக்கும் அமைச்சர்கள் 4 வருடகாலமாக நீடித்து வரும் இந்த விஷயத்தில் நிரந்தர உடன்படிக்கை ஒன்றை விரைவில் உருவாக்க முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். பாரிசுக்கு அருகே ல பெர்ஜே நகரில் நடக்கும் இந்த மாநாட்டில் 195 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள்.
ஆப்பிரிக்காவில் உள்ள மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான சாட் ஏரியில் இருக்கும் தீவு ஒன்றில் 3 தற்கொலை குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் குறைந்தது 27 பேர் கொல்லப்பட்டனர், ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர். லூலு ஃபு எனும் அந்த தீவில் நடைபெறும் வாராந்திய சந்தையை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன என்று பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகின்றனர். இஸ்லாமிய தீவிரவாத குழுவான போகோஹராமால் கடந்த மாதம் அந்த பிராந்தியத்தில் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்தப்பட்ட சூழலில் சாட் நாட்டு அரசாங்கம் நாடு முழுவதும் அவசர கால சட்டத்தை பிரகடனப்படுத்தியுள்ளது.
சிரியாவில் IS வன்மவாதிகளின் இலக்குகள் மீது வான் தாக்குதல்களை நடத்தி வரும் பிரிட்டனின் டொர்னாடோ போர் விமானங்களோடு பிரிட்டனின் டைஃபூர் போர் விமானங்களும் இப்போது இணைந்து 2வது அலை தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன. கூட்டணி நாடுகளின் வான் தாக்குதல் வல்லமையை பிரிட்டிஷ் டைஃபூன் போர் விமானங்கள் கணிசமான அளவு அதிகரித்திருக்கின்றன என்று பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருக்கிறது. சைப்ரஸ் நாட்டில் பிரிட்டிஷ் குண்டுவீச்சு விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வான்படை தளம் ஒன்றிலிருந்து பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைச்சர் மைக்கேல் ஃபலன் இன்று பேசும்போது, சிரியாவின் கிழக்கு வட்டகையில் உள்ள எண்ணெய் குதங்களை இலக்கு வைத்து பிரிட்டிஷ் ஜெட் விமானங்கள் வெற்றிகரமாக தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன என்று கூறினார்.
வங்கதேசத்தின் வடபகுதியில் இந்துக்கள் பங்கு பெற்ற ஒரு கூட்டத்தில் குண்டு ஒன்று வெடித்துள்ளது. இதில் குறைந்தது 5 பேர் காயமடைந்துள்ளனர். நாட்டின் வடக்கேயுள்ள தினாஜ்பூர் மாவட்டத்தில் ஒரு மாத காலம் நடைபெறும் மத திருவிழா காலத்தில் இந்த குண்டு வெடிப்பு இடம்பெற்றுள்ளது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக தமிழக செய்திகள். தமிழக தலைநகர் சென்னை மற்றும் மாநிலத்தின் இதர பகுதிகளில் இன்னும் மழை முற்றாக நிற்கவில்லை. ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. அடுத்த சில தினங்களுக்கு மழை தொடரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனிடையே சென்னை விமான நிலையம் இன்று பகுதி அளவில் திறக்கப்பட்டது. எனினும் பயணிகள் போக்குவரத்து எதிர்வரும் 8 தேதிக்கு பிறகே ஆரம்பிக்கலாம் என போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து கூடுதல் தகவல்களுடன் பிபிசியின் ஜெயக்குமார்.
சென்னையிலிருந்து இயக்கப்படும் ஆந்திரா மற்றும் கேரள மாநில அரசுகளின் பேருந்துகளிலும் மக்கள் இன்று சனிக்கிழமை இலவசமாக பயணம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ள பாதிப்புகளால் வேதனையுற்றுள்ள சென்னை வாசிகள் பெரும்பாலானோர் நகரை விட்டு வெளியேறி அண்டை மாநிலங்களில் தஞ்சமடைய துவங்கியுள்ளார்கள். குறிப்பாக சென்னைக்கு குடியேறியுள்ள ஆந்திரா மற்றும் கேரள மாநில மக்கள் பெருந்திரளாக தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறார்கள். இதன் காரணமாகவே அவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் அம்மாநில அரசுகள் இலவச சேவையை வழங்கி வருகிறது. சென்னையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்படும் உள்ளூர் பேருந்துகளின் சேவை முழுமையாக இலவசம் என தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அதே போல தமிழக அரசு பேருந்துகளிலும் வெளியூர் செல்ல இலவச சேவைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே சென்னை எழும்பூரிலிருந்து தாம்பரம் வரையிலான புறநகர் ரயில் சேவைகள் இன்று காலை முதல் துவக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து வட மாநிலங்களுக்கான சிறப்பு ரயில் சேவைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சேவைகளை துவக்க காலதாமதமாகும் என விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் மகேஷ் சர்மா தெரிவித்துள்ளார். இன்னமும் 2 நாட்கள் வரை சென்னை விமான நிலையத்தில் சேவைகளை துவக்க சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக மகேஷ் சர்மா செய்தியாளர்களிடம் கூறினார். விமான நிலையத்தின் ஓடுதளங்களில் வெள்ளம் வடிந்துள்ள போதும் அதன் முழுமையான பாதுகாப்பு தன்மை உறுதி செய்யப்பட்ட பிறகே சேவைகள் தொடங்கப்படும் எனவும் அவர் அப்போது குறிப்பிட்டார். சென்னை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானங்களில் பாம்புகள் உள்ளிட்ட எண்ணற்ற விஷப்பூச்சிகள் காணப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் நகரத்தின் பல முக்கிய குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் வடிந்துள்ள போதும் அப்பகுதிகளில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் சுகாதாரக்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் வேதனை வெளியிட்டுள்ளனர். ஒரு சில பகுதிகளில் மக்கள் சாலைகளில் இறங்கி போராடியும் வருகிறார்கள்.
ஒரே கொசு கடி தாவா பக்கத்துல ஒரே தண்ணி சாக்கடை நாத்தம் சாக்கடை தண்ணி தாக்கல குழந்தைங்கள்லாம் ஒரே தூக்கமே கிடையாது. கரண்ட் இல்லாத கரண்ட் கிடையாது. இந்த தண்ணி எடுங்க முதல்ல இந்த தண்ணி எடுங்க அந்த தண்ணி
என்றார் சென்னை அயனாவரம் குடியிருப்பு வாசியான காந்தா. இதே போன்ற பிரச்சனையை சந்தித்து வரும் சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் உள்ள பிருந்தாவன் தெருவை சேர்ந்த பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து நிவாரண பணிகளை துவங்கியுள்ளார்கள்.
நான் வந்து அங்கிருந்து இருக்கேன், இருக்கேன். அங்க தண்ணி நிற்குது, எங்கெங்கயோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணியும் யாரும் வரல. அதனால பொதுமக்கள் நாங்களே சேர்ந்து கிளீன் பண்ணிக்கலாம் வந்திருக்கோம்.
என்றார் மேற்கு மாம்பலம் பகுதியை சேர்ந்த சரவணன். அதே சமயம் அந்த பகுதியில் உள்ள சிலரும் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அது குறித்து பிபிசி தமிழோசியிடம் அவர்கள் பேசிய போது
சென்னையில்
தேங்கியுள்ள குப்பைகள் மற்றும் கழிவுகளை அகற்ற ஆள் இல்லாத போதும் மருத்துவ மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விற்கும் கடைகள் மூடப்பட்டுள்ள சூழலிலும் கூட அரசாங்கத்தால் நடத்தப்படும் டாஸ்மாக் மதுபான கடைகள் சிறப்பாக செயலாற்றி வருவதை காணும் மக்கள் விரக்தியுடன் காணப்படுகின்றனர். இந்நிலையில் கனமழையின் காரணமாக பலியானோரின் குடும்பத்தினருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார்.
சென்னையிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். தமிழகத்தைப் போலவே புதுச்சேரி மாநிலத்தின் பல பகுதிகள் கடும் மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. அங்கும் ஏராளமான வீடுகளில் புகுந்த தண்ணீர் இன்னும் வடியவில்லை. மாநில தலைநகர் புதுச்சேரி மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் பகுதியில் மேலும் மழை பெய்யக்கூடும் என்ற தகவல்கள் வந்துள்ள சூழலில் புதுச்சேரி ரெயின்போ நகரில் மழையில் வீட்டு மழை வெள்ளம் வீட்டுள் பூந்ததால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களில் ஒருவரான சிவகுமார் அவர்களுடன் பேசினார் சாதாத்.
மெயின் ஆர்ட் ஆஃப் தி சிட்டி தான் இந்த ரெயின்போ நகர்ன்றது. எல்லார் வீட்லயும் வந்து இடுப்பளவு தண்ணி வந்து போச்சுங்க ரெயின்போ நகர்ல. சாதாரணமா வந்து சாதாரண வாழ்க்கையே வந்து பாதிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள தண்ணி வரனால எவ்வளவு பயங்கரமான பிரச்சனைங்க சார். பொருள் எந்த பொருளையும் ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு வாஷிங் மிஷினோ எதுவுமே வந்து டக்குன்னு எடுக்க முடியல. அது வெயிட்டான பொருளை தூக்கி வைக்கவும் முடியல. நம்ம மேல உடனே மேல போனா பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல அந்த அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லாமே உள்ள வந்துறதுனால எடுத்து அதுவும் தண்ணி ஏற்றுட்டு வர்றதுனால இந்த லெட்டின் தண்ணி எல்லாமே சேர்ந்து வீட்டுக்குள்ளே அதுவும் சேர்ந்து கலந்துருது. வீட்டுக்குள்ளேயே ஒரே ஸ்மெல்லும் வந்து வர ஆரம்பிச்சிருது. எல்லாருமே நம்ம மேல் மாடிக்கு வர மாதிரி ஆகிடுச்சு. சில பேர் வந்து வீட்டை பூட்டிட்டு எல்லாரும் வீட்டை விட்டு தண்ணியிலே ரோட்ல ஃபுல்லா இடுப்பல தண்ணியில எல்லாம் போய் அவங்க ஹோட்டல்ல போய் தங்குற மாதிரி இருக்குது.
எத்தனை நாளா இந்த மாதிரியான நிலைமை இருக்கிறது?
கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நாளா ரொம்ப அவசப்பட்டோம். இதுல வந்து கரண்ட்டை வர நிறுத்தி வச்சுட்டாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துல உள்ள சேம்பர்லாம் பாதி அளவுக்கு தண்ணி நிக்கிறதுனால அவங்க வந்து சேஃப்டி காரணமா ஆஃப் பண்ணிட்டாங்க. ரெண்டு நாள் சுத்தமா கரண்டே கிடையாது. வீட்டுல வந்து ரொம்ப அவசியம் மெழுகுவர்த்தி வச்சுதான் செய்யணும். தண்ணி அதிகமா இருக்குன்னா சுத்து வட்டாரத்துல பாம்பு ஆமை பூரா வீட்டுக்குள்ள நிறைய பூரா வந்தது. அண்டர்வுட் ட்ரைனேஜ்ல பூரா தான் அதிகமா இருந்தது. பாம்பு நிறைய பாம்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு.
வீட்டை விட்டு வெளியில வர முடியாத ஒரு நிலைமை தொடர்ந்து நாலு நாளா இருக்கிற சூழ்நிலையில நீங்க சாப்பாட்டுக்கு குடிநீருக்குலாம் நீங்க என்ன பண்றீங்க?
இப்ப நான் இருக்கிறத வச்சுதான் சார் வீட்டுல வந்து இருக்கிற வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அவ்வளவுதான். இதுக்கே வந்து வெளியில வந்து போய் நம்ம வெளியில போக முடியாதனால இருக்கிறத வச்சுதான் ஏதோ பிஸ்கட் பிரெட் ஏதோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணோம். இது இதோட மெயின் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா பாத்ரூம் பிரச்சனை தான். அன்றாட பாத்ரூம் பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுதான் ரொம்ப கவலைக்கிடமா இருந்தது வச்சுக்கலாம். மற்றபடி உணவுக்கு கூட வெளியில போறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுதான் ரெண்டு நாளா கஷ்டப்பட்டோம். அப்புறம் இடுப்பளவு தண்ணியில வெளியில போய் சில பொருள்லாம் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு.
உங்களுக்கு உதவின்னு இதுவரைக்கும் ஏதாவது கிடைச்சுதா?
உதவின்னு யாரும் எதுவும் இது வரைக்கும் வந்து எதுவுமே செய்யலீங்க. இன்னொன்னு கேட்டீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லம் ஏரியாவில் இருந்தால் உதவிக்கு வந்திருப்பாங்க. இது எல்லாமே ஹை ஃபேஷன் ஏரியா, நல்லா எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கு எல்லாம் வசதியான இருக்கிற ஏரியான்றதுனால இந்த இடத்துல ஏதோ ஃபுட்டுக்கு இதெல்லாம் யாரும் கொண்டாந்து உள்ள கொடுக்கல. யாரும் ஃபுட்டுக்கு இதுக்கெல்லாம் வழி கிடையாது.
வெள்ள நீரை வடிக்கிறதுக்கு நகராட்சி நிர்வாகத்திலேருந்து இது வரைக்கும் எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா?
இது பின்னிதான் வந்து பார்த்துட்டு போய்க்கிறாங்க. நம்ம நீர் வடிக்கிறதுக்கு ஏதாவது செய்வோம்னு சொல்லிட்டு ஏதோ அந்த ஓரத்தில் ஒரு மோட்டர் போட்டு நீராக இறைச்சாங்க. இப்பதான் கொஞ்சம் வடிஞ்சிக்குதுன்னு வச்சுங்களா. வீட்டுக்குள்ள இருக்கிற தண்ணி இப்ப கொஞ்சம் லைட்டா வடிஞ்சிருக்குது. ஆனா அந்த மூணு நாள் படாத அவசப்பட்டுட்டோம். மறுபடியும் இப்ப இந்த மழை வந்து கண்டினியூவா வர்ற மாதிரி தெரியுது. நிக்குமா என்னன்னு தெரியல. நேத்தி நைட்டு சரியான மழை இருந்தது. இன்னைக்கு நைட்டு ஏதாவது அது மாதிரி மழை இருந்தா மறுபடியும் தண்ணி உள்ள வந்துடும்.
இப்ப உங்க பகுதியில இந்த அளவுக்கு வெள்ளம் அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?
ப்ராப்பர் ட்ரைனேஜ் அவங்க வந்து ப்ராப்பரா தூர் வரல. எங்கேயுமே வந்து சில இடத்துல வந்து ஆக்குபை பண்ணி அந்த ட்ரைனேஜ் ஆக்குபை பண்ணி சில வீடெல்லாம் கட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணி அந்த ட்ரைனேஜ் எல்லாம் ஒழுங்கு பண்ணி ப்ராப்பர் பண்ணாங்கன்னா ட்ரைனேஜ் கிராஜுவலா மழை பெய்ய போய் போயிடும். ப்ராப்பரா வந்து அவங்க பிளான் பண்ணி என்ன அந்தந்த ஏரியாவோட ட்ரைனேஜ் அந்தந்த ஏரியால கரெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பெரிய பெரிய லைன்ல வாய்க்கால சேர்த்து அது கடல் கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா ஈஸியா இருக்கு. என்ன சொல்ல போனா பாண்டிச்சேரி பக்கத்துலயே கடல் ஒட்டி இருக்கிறோம். நம்ம இந்த ட்ரைனேஜ் ப்ராப்பரா இருந்ததுன்னா ஈஸியா எவ்வளவு தண்ணி வேணாலும் கடல் வாங்கும். சும்மா வந்து அப்பங்க வந்து ஓட்டு கேட்கறதுக்கும் அப்பங்க வந்து இது பண்ணிட்டு போறதுக்கும் நாலு பேர் வந்து மழை நேரில் வந்து கோட்டு போட்டுட்டு கொடை பிடிச்சிட்டு வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டா சரியா போச்சா?
புதுச்சேரி நகரை சேர்ந்த சிவகுமார். சென்னையில் உள்ள மக்கள் கிரிக்கெட் விளையாட்டுக்கு தொடர்ந்து தமது பேராதரவை அளித்து வரும் நிலையில் சென்னை நகரே வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ள நிலையில் ஏன் கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள் நெருக்கடியான இந்த சூழலில் எவ்விதமான உதவிகளும் அளிக்க முன்வரவில்லை என்று கிரிக்கெட் விளையாட்டு குறித்து நீண்ட காலமாக எழுதி வரும் மூத்த செய்தியாளர் ஆர் மோகன் அவர்களிடம் கேட்டேன்.
அந்த தயக்கம் எதுனாலன்னு தெரியல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு டெல்லியில. அதுல ரவிச்சந்திரன் அஸ்வின் தமிழ்நாடு லீடிங் பிளேயர், அவர் அங்க ஆடிட்டு இருக்காரு. அவர் இருந்தாருன்னா ஃப்ரீயா கொஞ்சம் ஒரு லீட் எடுத்திருப்பாரு இந்த மாதிரி விஷயத்துல. பட் மிச்ச பேர்லாம் பாத்தீங்கன்னா மேபி இந்த கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து பெருசா ஒன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அது அவ இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அவர் என் ஸ்ரீனிவாசன் வேற ஐசிசி பிரசிடென்ட்ல இருந்து சேர்மன்ல இருந்து இறக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த தடவை அவங்க ஒன்றும் ஒரு லீடே எடுக்கல. இதில் டெஃபினட்டாக அந்த வில் இருக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த கிரிக்கெட் செலிபிரிட்டிஸ் இந்த தடவை ஒன்றும் ஜாஸ்தி பண்ணல. அது ஒரு துக்கத்துக்கு ஒரு விஷயம் தான் சொல்லலாம்.
அஸ்வின்ங்கிற தனி நபர் டெல்லியில் டெஸ்ட் மேட்ச் விளையாடி கொண்டிருக்கிறாருங்கிறது வேற விஷயம். இப்போ தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ் மட்டும் இல்லை, ஏன் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான செலிபிரிட்டி கிரிக்கெட்டர்ஸ் கங்குலி, டெண்டுல்கர், டிராவிட், முன்னாள் பிளேயர்ஸ், இன்னாள் பிளேயர்ஸ், அவங்க யாரும் இதில் வந்து கொஞ்சமும் வந்து ஒரு பட்டுக்கொண்டதாகவே தெரியலையே.
அவங்களுக்கு ஸ்கேல் ஆஃப் த ட்ராஜடி அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. தமிழ்நாடுன்னு அது எங்கேயோ சவுத்தில் ஓரமாக எங்கேயோ இருக்குது இந்தியாவில் அப்படின்னு ஒரு நினைப்பு. இதுவே மும்பையில் நடந்திருந்தோ இல்லை டெல்லியில் நடந்திருந்தனோ ஓஹோ ஆஹான்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் பண்ணியிருப்பாங்க எல்லா மீடியாலையும். இது என்னமோ ஒரு சதர்ன் சிட்டி சென்னைன்னு என்னமோ தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங். இப்போ தான் ரெண்டு மூணு நாளாக தான் நீங்கள் டெலிவிஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோக்கிங் சேச்சுரேஷன் கவரேஜ் கொடுத்துட்டு வர்றாங்க. இப்போ இமேஜஸ்லாம் பார்த்துட்டு இந்த மக்கள் படுற கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு இனிமே ஒரு ரெஸ்பான்ஸ் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் மீடியானால ஒரு பெரிய ஹைப் இல்லாததுனால இது வரைக்கும் மேபி இட் இஸ் நாட் காட் த்ரூ டு த பீப்புள்.
இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபல கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருக்குமே சென்னையில் வந்து மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. அப்போ ஒரு சின்ன ஒரு அப்பீல், நான் இவ்வளோ தருகிறேன், முன் வருகிறேன், இந்த உதவியை நான் செய்கிறேன், என்னுடைய ரசிகர்கள் இதை செய்யணும்னு அந்த ஒரு வேண்டுகோள் விடுறதுக்கு கூட அவங்களுக்கு மனசு வரல, அல்லது அவங்க செய்யலைங்கிற அந்த கடுமையான விமர்சனம் வந்திருக்குல்ல, அது நியாயம்னு நினைக்கிறீங்களா?
டெஃபினெட்லி ஒரு நியாயமாக தான் தெரிகிறது. நீங்கள் சொல்றதை பார்த்தா இன்னும் இதை முன்னேற்ற எடுத்துட்டு போகிறதுக்கு நானே வந்து ஒரு கபில் தேவ் மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கு ஃபோன் பண்ணி நான் அவருக்கு சொன்னேன் இந்த மாதிரி நடக்குது, நீங்கள் முதல்ல நீங்கள் கொஞ்சம் லீட் எடுத்துங்க, இல்லைன்னா அவர் வந்து தயங்கவே மாட்டார். அந்த கேரண்டி நான் கொடுக்குறேன். ஒரு ஃபார்மர் இந்தியன் கேப்டன் அவர் வெளியில் வந்து இந்த மாதிரி சொன்னார்னா நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன். எவ்வளோதான் இருக்கட்டும், பெரிய பணம்னு இல்லை, அவர் வார்த்தைக்கே ஒரு மதிப்பு உண்டு.
சென்னைங்கிறது கிரிக்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கக்கூடிய நகரம். அந்த நகரம் கஷ்டப்படும் போது நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு ஏன் வந்து அந்த கிரிக்கெட் சமூகத்துக்கு வரல?
அவங்க எல்லாமே ஒரு மிடில் ஆஃப் த சீசன்ல இருக்கிறாங்க. இதோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. பட் இது வரைக்கும் இது நீங்க சொல்ற மாதிரி இது வரைக்கும் எந்த கிரிக்கெட்டருமே இந்தியனோ இல்ல தமிழ்நாட்டு பிளேயரோ இல்ல யாராவது சவுத் இந்தியன் ஹீரோஸோ ஒரு விஸ்வநாத்தோ இல்ல ஒரு கும்ளேயோ யாருமே இதுல ஒரு லீட் எடுக்கலன்றது ஒரு விசித்திரமான விஷயமா தான் இருக்கு.
இப்ப தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுடைய அந்த தலைமையகம் சேப்பாக் ஸ்டேடியம் மிகப்பெரிய ஸ்டேடியம், குறைஞ்சது ஒரு 30-40,000 பேர் வந்து சௌரியமாக அங்கே இருக்கலாம். இந்த இவ்வளோ மழை பெய்த காலத்தில் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து எங்களிடம் இடம் இருக்கிறது, பாதிக்கப்பட்டவர்கள் வந்து தங்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன அறிவிப்பையை கூட விடுத்திருக்கலாமே.
குற்றம்னு சொல்ல முடியாது, அவர் தலைவர் தான் இதை பற்றி நினைக்கலன்னு சொல்ல முடியும். அவர் மிஸ்டர் என் ஸ்ரீனிவாசன் இங்கே பிரசிடெண்டாக இருக்காரு டிஎன்சியில் பல வருஷங்களாக, அவர் லீட் எடுத்தாருன்னா செய்யலாம். ஆனால் அவர் ஆஃபர் பண்ணால் கூட இந்த கவர்மெண்ட் ஒத்துக்குவாங்களான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அப்போஸ்டு பொசிஷன்ஸ் எவ்வளோ இதில் இருக்குது கிரிக்கெட்டில் பாலிடிக்ஸில், அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது இந்த ஸ்டேட்டில். இது ஒரு விசித்திரமான இடம் தான். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஜடியில் ஃபிலிம் ஸ்டார்ஸ் மாதிரி செலிபிரிட்டிஸ் முன்னாடி வந்திருக்காங்க, அதை தவிர காமன் பீப்புள் 4 அடி 5 அடி தண்ணி நின்னால் கூட அதில் நடந்து வந்து கேட்டுட்டு போகிறாங்க, உங்கள் வீட்டுக்கு பால் வேணுமா, என்ன ஹெல்ப் பண்ண முடியும், நாங்கள் சாப்பாடு இருக்கா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க அந்த சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் செய்கிறது பார்த்தாலே அதுவே ரொம்ப பெரிய இதாக இருக்குது. அந்த செலிபிரிட்டிஸே வேணாம், இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் மக்கள் இருந்தால் போகணும்னு சொல்லிட்டு தோணுது.
சென்னையில் உள்ள மூத்த செய்தியாளர் ஆர் மோகன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமிழகத்தைப் போலவே இலங்கையின் பல பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதை அடுத்து பல இடங்களில் ஏரிகள் நீர்நிலைகள் இன்று திறந்துவிடப்பட்டுள்ளன என்று கூறுகிறார் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் சில பகுதிகளில் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக நீர்த்தேக்கங்களும் குளங்களும் நிரம்பி வழிவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புலனர்வை மாவட்டத்தில் பராக்கிரம சமுத்திரம், அம்பாறை மாவட்டத்தில் சென்னநாயக்கா சமுத்திரம் உட்பட 10க்கும் மேற்பட்ட நீர்த்தேக்கங்களும் குளங்களும் திறந்துவிடப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறுகின்றது. நீர்த்தேக்கங்களும் நீர்ப்பாசன குளங்களும் திறந்துவிடப்பட்டுள்ளதால் அதற்கு அருகாமையில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் துணை இயக்குநரான பிரதீப் கொடிப்புலி. நீர்த்தேக்கங்களும் நீர்ப்பாசன குளங்களும் திறந்துவிடப்பட்டுள்ளதால் சில இடங்களில் சாலைகள் நீரில் மூழ்கி காணப்படுகின்றது. மட்டக்களப்பு புலனர்வை நெடுஞ்சாலையில் மன்னம்பட்டி மற்றும் கல்லல ஆகிய இடங்களிலும், மன்னார் புத்தளம் நெடுஞ்சாலையில் எழுவான் குளத்திலும் இதே நிலை காணப்படுகின்றது. புலனர்வை மாவட்டத்தில் சோமாவதிய வீதி வெள்ளத்தில் மூழ்கி உள்ளதால் அந்த வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இந்த சாலைகள் வழியாக பயணம் செய்வோர் அவதானத்துடன் பயணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். புத்தளம், மன்னார், அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் சுமார் 1100 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் 40 குடும்பங்கள் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் துணை இயக்குநர் பிரதீப் கொடிப்புலி. இதேவேளை குறித்த பகுதிகளில் மழையுடன் கூடிய காலநிலை தொடரும் என்று வானிலை அவதான நிலையம் கூறுகின்றது.
நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார். அடுத்து பன்னாட்டு செய்தி ஒன்று. மலேசிய பிரதமர் ரஜீப் ரசாக்கிடம் ஊழல் தடுப்பு அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தியுள்ளார்கள். நாட்டின் அரச முதலீட்டு நிதி நிறுவனத்திடமிருந்து தனது சொந்த வங்கிக் கணக்குக்கு அவர் பெரும் தொகையான பணத்தை மாற்றினார் என அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிரதமர் நஜீப் அதை மறுக்கின்றார். நாட்டின் பிரதமருடன் நடத்தப்பட்ட இந்த விசாரணை குறித்து மலேசியா கினி பத்திரிகையின் தமிழ் பதிப்பான செம்பருத்தியின் ஆசிரியர் காத்தையா அவர்களுடன் பேசினேன்.
விசாரணை நடத்தியது உண்மை. 2.5 மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள். பிரதமர் அவர்களுடன் மிக ஒத்துழைத்தார் என்றும் கூறுகிறார்கள். என்ன விசாரித்தார்கள் என்ற விவரம் எதுவும் வெளியிடப்படவில்லை. அதனால் மக்களுக்கு தீர்த்த ஏமாற்றம். ஏதாவது பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். அது எதுவும் கிடைக்கவில்லை. ஒத்துழைத்தார் என்ற ஒரு தகவலை தவிர வேறு எதுவும் கிடையாது.
நாட்டினுடைய பிரதமரிடம் ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரிகள் விசாரிக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? எது தொடர்பாக அவரிடம் விசாரணை?
இந்த விசாரணைக்கு அடிப்படை காரணம் மலேசியாவின் ஒன் மலேசியா டெவலப்மெண்ட் பெர்ஹார் என்ற நிறுவனத்தில் ஏற்பட்ட ஊழல்கள். மேற்கொண்டு பிரதமரின் தனிப்பட்ட வங்கி கணக்கில் 2.6 பில்லியன் மலேசிய ரிங்கிட் வைக்கப்பட்டது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவர் இதுவரையிலும் அவரோ அவர் சம்பந்தப்பட்ட இதர அமைச்சர்களோ அல்லது ஒன் எம்டிபியின் நிர்வாக தலைவரோ ஒரு தீர்வான பதில் கூறவில்லை. அவர்கள் கொடுத்த பதில் எல்லாம் இது ஒரு நன்கொடை, அரேபிய நாட்டில் இருந்து ஒருவரால் கொடுக்கப்பட்டது என்று கூறினார்களை தவிர அது யார் எவர் என்றதுக்கு எந்த தகவலும் கிடையாது. அதனாலதான் முன்னாள் பிரதமர் கிட்டத்தட்ட ஒரு போரை தொடுத்திருக்கிறார் என்று கூறலாம். அவரின் பிடிவாத போக்கின் விளைவாக இந்த விசாரணை ஏற்பாடு செய்யப்பட்டது என்று கூறினார்கள். அதற்கிடையில் நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு இது குறித்து விசாரிப்பதாக இருந்தது. இருந்தவர்கள் எல்லோரும் மாற்றப்பட்டார்கள். அட்டர்னி ஜெனரல் அரசாங்க நிதித்துறை தலைவரையும் மாற்றிவிட்டார்கள். இப்போது அதை பற்றி முழு தகவல் கிடைப்பதற்கான சாத்தியம் எதுவுமே இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது.
பிரதமர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள், அது தொடர்பான விசாரணைகளை அதிகாரிகள் முன்னெடுத்திருப்பது மலேசியாவினுடைய அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறதா? அதற்கான சாத்தியக்கூறு இருக்கா?
பெரிய ஒரு அரசியல் தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிரதமர் மீது பல குற்றச்சாட்டுகள் வெளிவந்து கொண்டிருப்பதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மேலும் சரியான பதிலும் அவரிடமிருந்து கிடைக்கவில்லை. அதனால் அவரது கட்சிக்குள்ளேயே, ஆளும் கட்சியான அம்னோக்குள்ளேயே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அம்னோ கட்சியின் அடுத்த நிலை தலைவர், பிரதமருக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் அமைச்சர் பதவியில் நீக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து வரப்போகும் கட்சியின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றுவதற்கு கூட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியின் கீழ்மட்ட உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் என்று கூறலாம். அதன் விளைவு என்னவென்றால் மக்களிடம் அதிர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை தவிர்ப்பதற்காக முயற்சியும் மேற்கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் பிரதமர் மகாதீர் இன்றைய பிரதமரை கடுமையாக சாடியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் புதிதாக இயற்றப்பட்ட நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அவர் நாட்டின் பேரரசின் அதிகாரத்தை கைப்பற்ற முயல்கிறார் என்று முன்னாள் பிரதமர் மகாதீர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதோடு கட்சியில் ஏற்பட்டுள்ள தகராறுகளின் விளைவாக கட்சி தலைவர் மீது அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இதர மக்களும் பொதுவாக அதிகப்படியான அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். இருந்தாலும் அவர் இதை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை. சமாளித்து விட்டார் என்ற எண்ணத்தில் அவர் இருக்கிறார் என்று கூறலாம். ஆனால் அடுத்து வரப்போகும் பொது தேர்தலில் இதன் விளைவு கடுமையாக இருக்கும் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள்.
மலேசியா கினி பத்திரிகையின் தமிழ் பதிப்பான செம்பருத்தியின் ஆசிரியர் காத்தையா. நிறைவாக நேயர் நேரம், பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா. நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் நம்முடைய அலைவரிசை விவரங்களை ஒருமுறை தரலாமே சங்கீதா?
ஆம், பிபிசி தமிழ் ஓசை வானொலி நிகழ்ச்சிகளை சிற்றலை மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை நமது நிகழ்ச்சிகளை புதிய அலைவரிசைகளான 41 மீட்டரில் 7600 கிலோஹர்ட்ஸிலும், 31 மீட்டரில் 9900 கிலோஹர்ட்ஸிலும் மற்றும் 25 மீட்டரில் 11965 கிலோஹர்ட்ஸிலும் மறு அறிவித்தல் வரும் வரை கேட்கலாம்.
சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சங்கீதா.
சென்னையில் பெய்த பெருமழையில் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் வீட்டிலும் வெள்ளம் புகுந்து அவர் 36 மணி நேரங்கள் சிக்கி பின்னர் தப்பியதை பற்றி அவர் விவரித்தது குறித்து எழுதும் பெரிய வளையம் நேயர் கி ரவிச்சந்திரன், டிசம்பர் 4ஆம் தேதி அன்று இரவு தமிழோசையில் சென்னை செய்தி கேட்டேன். இதில் அறிவிப்பாளர் முரளிதரன் அவர்களின் அசோக் நகர் வீட்டில் மழைநீர் வெள்ளம் சூழ்ந்தது குறித்து கூற கேட்டேன். அவரது செய்தி சென்னை மழை வெள்ளம் குறித்து கேட்டபோது கலங்காத மனதையும் கலங்க வைத்தது என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் யாழ்ப்பாண நேயர் நாராயணன் ஜெயபாஸ்கர், சென்னை செய்தியாளர் முரளிதரன் அவர்களின் பேட்டி கேட்டேன், கவலை அளிக்கிறது. கடந்த புதன்கிழமை தமிழ்நாட்டில் ஒளிபரப்பாகின்ற தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டால் மேலும் சென்னையில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கிவிடும் என கூறியிருந்தார்கள். எமக்கு வந்தடைந்த இந்த செய்தி அங்கிருந்தவர்களுக்கு கிடைக்காதது துரதிருஷ்டமே. யாழ் மக்கள் சார்பாக தங்களின் துயரங்களில் பங்கெடுக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டால் சென்னையில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கிவிடும் என்று தொலைக்காட்சி செய்தி வேறு, அரசாங்கம் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படுகிறது, மக்கள் வெளியேறுங்கள் என்று எச்சரிக்கை விடுப்பது வேறு. இதைத்தான் முரளிதரன் தன்னுடைய பேட்டியில் அன்று குறிப்பிட்டிருந்தார். எனினும் நேயருக்கு நன்றி. அடுத்த கடிதத்தை பார்க்கலாமே சங்கீதா.
மழை வெள்ளம் குறித்து சென்னை வானிலை முன்னறிவிப்பு மைய இயக்குநர் ரமணன் நமக்கு அளித்த பேட்டி பற்றி எழுதும் பெங்களூரு நேயர் ராஜா மதிவானன், திரு ரமணன் அவர்கள் குறிப்பிட்டது போல் கணிப்பு சரியாகவே இருந்தது. இந்த கணிப்பை அரசு மாநகராட்சி எந்த அளவுக்கு மக்களிடம் எடுத்து சென்றது என்பதுதான் கேள்வி. அரசு அதிகாரிகள் மந்திரிகள் அம்மா புகழ் பாடுவதை விட்டுவிட்டு மக்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம். உதாரணத்திற்கு, மக்களிடம் 2 நாட்களுக்கு தேவையான உணவு நீர் அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி வைக்கும்படி செய்திருந்தால் இத்தனை மக்கள் அவதிப்பட்டிருக்க மாட்டார்கள்.
இதே பேட்டி குறித்து பொள்ளாச்சியிலிருந்து எழுதும் நேயர் இஸ்ரேல், இந்த பேட்டி மிகவும் நன்றாக இருந்தது. ரமணன் கேள்வி கேட்பவரை கேள்வி கேட்கவே விடவில்லை. நம்மிடமிருக்கும் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்பு மேலை நாடுகளில் உள்ள அளவுக்கு தரமானதாக இல்லை என்பதை ரமணன் ஒப்புக்கொண்டிருக்கலாம் என்கிறார்.
சென்னை மற்றும் தமிழகத்தில் பெய்த பெருமழை பற்றி பல நேயர்கள் நமது ஃபேஸ்புக் பக்கங்களிலும் கருத்துக்களை பதிந்திருக்கிறார்கள். வெள்ள பாதிப்பு குறித்து ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்து எழுதும் ராஜு அண்ணாமலை என்னும் நேயர், அரசியல்வாதிகளால் மக்களின் நன்மைக்காக ஒரு துரும்பை கூட தூக்கி போட முடியாது என சென்னை மழை உரக்க சொல்கிறது என்கிறார்.
நேயர் வாணி லம்போதரன், இதன் பின்னராவது முறையாக நிலத்தை அளவிட்டு வடிகால் ஏரி அமைத்து அதனூடாக தண்ணீரை சேகரிக்கக்கூடிய குளங்களை அமைத்து தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் ஏற்படும் வறட்சியை போக்க நடவடிக்கை எடுப்பார்களா என்று கேட்கிறார்.
தமிழக அரசு அடிக்கடி எதிர்க்கட்சிகள் மீது தொடரும் அவதூறு வழக்குகள் பற்றி உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை பற்றி எழுதும் பெங்களூரு நேயர் முருகதாஸ் கண்ணன், பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள் தன் மீதான விமர்சனங்களை சகித்துக் கொண்டு ஆக்கப்பூர்வமாக எதிர்கொள்ளும் மன உறுதி உடையவர்களாக இருந்தால் அந்த தேசம் எல்லா விதத்திலும் உயர்ந்து நிற்கும். தமிழகத்தில் பெரும்பான்மை தலைவர்கள் தம் மீதான விமர்சனங்களை எதிர்கொள்ளும் பக்குவம் இல்லாமல் இருப்பதும், விமர்சனம் என்ற பெயரில் வக்கிரத்தை வெளிப்படுத்துவதும் அவர்களது மன முதிர்ச்சியின்மையை காட்டுவதுடன் கவனம் சிதறுவதால் தமிழகத்தின் நலன்களும் பின்னடைவை சந்திக்கின்றன. ஜெயலலிதா தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் முடிவு எல்லோருக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்கிறார்.
பெண்கள் உடல் எடை குறித்த திரைப்பட செய்தி குறித்து எழுதும் மதுரை நேயர் சோ சண்முகசுந்தரம், யோகா ஆசிரியரும் நடிகையுமான அனுஷ்கா இஞ்சி இடுப்பழகி படத்திற்காக தனது உடல் எடையை 20 கிலோ வரை அதிகரித்து நடித்திருப்பது சவாலான விஷயம்தான். தற்கால இளைஞர்களும் 15 வயது பெண்களும் நொறுங்கு தீனியை தவிர்த்து சிறுதானியங்களையும் சரிவிகித உணவுகளையும் உண்டு மிதிவண்டி ஓட்டுதல் போன்ற உடற்பயிற்சி செய்தாலே போதும், உடல் பருமனிலிருந்து தப்பிக்கலாம். நானும் இதைத்தான் கடைபிடிக்கிறேன் என்கிறார்.
தேசிய கீதம் பாடப்படும் போது திரையரங்கில் எழுந்து நிற்காத ஒரு குடும்பம் மற்றவர்களால் வெளியேற்றப்பட்டது பற்றிய செய்தி குறித்து எழுதும் மும்பை நேயர் இயேசு சுவாமி சுவாமி, தேசிய கீதம் என்பது பொது நிகழ்ச்சிகளின் போது மட்டுமே இசைக்கப்பட வேண்டியது. இதை போய் தியேட்டரில் போட்டுவிட்டு மதிக்கவில்லை என்று கூறுவது முட்டாள்தனமானது என்கிறார்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி குறித்து எழுதும் திருச்சி நேயர் AML நஜ்முல் ஆரிஃபின், இணையத்தில் பயன்படுத்தப்படும் வைஃபையை விட இன்று அறிவியல் தொழில்நுட்பத்தில் மற்றும் ஒரு உத்வேகம் லைஃபை. இது வைஃபையை விட 100 மடங்கு அதிவேக ஆற்றல் என்பது பெருமைக்குரியது. வினாடிக்கு 1 GB என்பதும் மருத்துவமனை மற்றும் விமான நிலையங்களிலும் தங்குதடையின்றி பயன்படுத்தலாம் என்பதும், இதன் கதிர்வீச்சு வைஃபையை விட 10,000 மடங்கு வேகம் என்பதையும் அறிந்தேன் என்கிறார்.
மன்னார் மாவட்டத்தில் குட்டை மாமர சாகுபடி என்பது குறித்த செய்தி பற்றி எழுதும் தஞ்சை நேயர் MA ஷாஜஹான், இந்தியாவிலும் இதேபோல் வர்த்தக ரீதியில் விவசாயம் செய்து விவசாயிகளுக்கு லாபம் ஈட்டலாம் என்கிறார்.
மறைந்து வரும் மங்கள இசை தொடர் குறித்து எழுதும் ஹாங்காங் நேயர் MS ஷாஜஹான், இந்த இசைக்கு முஸ்லீம்களின் பங்களிப்பில் கர்நாடக சங்கீதம் பாடிய நாகர்கோயில் ஹுசேன் பாகவதரையும் குறிப்பிடுவது சிறப்பு என்கிறார். சரி சங்கீதா, நேரமாகிவிட்டது. இத்துடன் இன்றைய நேர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதாராஜன். நேயர்களின் நினைவிற்கு மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 11 பாகம் நாளை. அதிலும் மங்கள இசை கலைக்கு இஸ்லாமிய சமூகத்தினரின் பங்களிப்பு தொடரும். நாளை சந்திப்போம். வணக்கம்.